Hallelujah, 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 hallelujah. என்னென்ன அற்புத ராகங்களே இறையுண்மை வாழ்த்திடவே, என் மன்னவா உனை பாடவே, என் உள்ளம் ஏங்குதே. என் மன்னவா உனை பாடவே, என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூயினர் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 18 முதல் 21 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன், நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால்தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள், ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான இறை மக்களே, கடந்த மாதத்தில் தேர்தலுக்கு முன்பாக இந்த ஒரு குறுந்தகவல் நிறைய வலைத்தளங்களில் அதிகமாக வைரலாகி வந்தது நம்ம எல்லோருக்கும் தெரியும். நிறைய பேர் இதை பார்த்து மிகவும் பயந்திருப்போம். இப்படியெல்லாம் இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் பேசுவார்களா, இப்படியெல்லாம் பேச முடியுமா, 2021க்குள்ளாக இங்கிருந்து கிறிஸ்தவர்களை விரட்டிவிடுவோம் என்ற அந்த ஒரு பேச்சு மிகவும் வைரலாகினது, அதிகமாகவே பேசப்பட்டது. அதை பார்த்த எல்லோருக்குள்ளும் ஒரு வகையான பதைபதைப்பு நிச்சயமாக மேலோங்கி இருந்திருக்கும். இன்றைய நற்செய்தியினுடைய முதல் வரி இப்படிதான் தொடங்குகிறது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது ஏற்கனவே என்னை வெறுத்துவிட்டது என்று அறிந்து கொள்ளுங்கள். இது நமக்கு ஏற்படுகிற அனுபவம் அல்ல, நாம் சார்ந்திருக்கிற இயேசுவுக்கு ஏற்பட்ட அனுபவம். நாம் இயேசுவோடு இணைந்திருக்கிறோம் என்பதற்காக இந்த அனுபவம் நமக்கும் நிச்சயமாக வரும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. இதை கண்டு பதைபதைப்பதோ அச்சம் பெறுவதோ அல்லது அச்சத்திற்கு உள்ளாவதோ பயத்திற்கு நம்மை உட்படுத்துவதோ தேவையற்ற ஒரு செயல் என்பதைத்தான் இன்றைய வழிபாடு நமக்கு சொல்லிக் கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நபர்களுக்கு என்ன ஆனது? இப்படி பேசியவர்களுக்கு என்ன ஆனது? இரண்டு தேர்தலிலும் தோல்வியை சந்தித்ததுதான் மிச்சம். அப்படிதான் கடவுள் நடக்கிறார், அப்படிதான் கடவுள் தனது மக்களை பாதுகாக்கிறார் என்பதை நான் உள்ளூர நம்புகிறேன். இது எனது நாடு, இது எனது மாநிலம், இது எனது இனம், இது எனது ஊர், எனது ஜாதி என்று இருப்பவர்களுக்கு இறுதியில் மிஞ்சுவது என்னவோ தோல்வி. அது மாற்று கருத்து இருக்க முடியாது. ஒருவேளை அவர்கள் பிரபலமாக இருப்பது போல நமக்கு தோன்றலாம். அவர்கள் பல வேளைகளிலே இன்னும் அதிகப்படியான செல்வ செழிப்புள்ள மக்களாக இருக்கிறார்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு தோணும். ஆனால் இதெல்லாம் நிரந்தரம் அல்ல, நிரந்தரம் அல்ல என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறார். அப்படி புரிந்து கொள்ளுகிற பிள்ளைகள் எதை உணர்ந்து கொள்ளுகிறார்கள்? நாம் இந்த உலகத்திற்கானவர்கள் அல்ல. இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் இயேசு வழியாக கடவுள் நம்மை மீட்டு விட்டார். இந்த உலகம் எனக்கானது அல்ல. வி ஆர் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் என்று சொல்லுவார்கள். நாம் இந்த உலகத்திற்கானவர்கள் அல்ல. உயர்நீதிமன்றத்தில் இப்படி ஒரு வழக்கு, வினோதமான வழக்கு. தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெற்றோர் அவர்கள் உயிரோடு இருக்கிற போதே உயில் எழுதி வைப்பது வழக்கம். தனது பிள்ளைகள் நன்றாக இருக்கணும் என்பதற்காக எதுவுமே சேர்த்து வைக்காமல் எல்லாவற்றையும் பிள்ளைகள் மீது எழுதி வைப்பது வழக்கம். அப்படி ஒரு பெற்றோர் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பிள்ளையோ அந்த பெற்றோரை கவனிக்காமல் விட்டுவிட்டான். இது எனது சொத்து என்ற எண்ணம் மேலோங்கியது. எப்படி வந்தது என்பதெல்லாம் அவனுக்கு தோணலை. ஆனால் எல்லாவற்றையும் அபகரித்து கொண்டான். அவர்களை நடுத்தருவிலே நாதியற்றவர்களாக விட்டுவிட்டான். இப்படிப்பட்டவர்களுக்கு உயர்நீதிமன்றம் மிகப்பெரிய ஒரு நெத்திடியாக ஒரு அதிரடி தீர்ப்பை கொடுத்தது. அவர்களுக்குரியதை மீண்டுமாக அவர்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்பதாக. இப்படி எங்களுக்கு வாழ்வதற்கு வழி இல்லை, நாதியற்றிருக்கிறோம் என்பதெல்லாம் ஒரு மனிதன் உணர்ந்து உண்மையாகவே இந்த உலகத்தின் பார்வையிலே தாங்கள் மதிக்கப்படாதவர்களாக கருதப்படுகிற போது அதுதான் இயேசுவிற்கு ஏற்பட்ட அனுபவமாக நமக்கு முன்பாக இன்றைய நற்செய்தி வைக்கிறது. ஒரு சின்ன பிள்ளை கையில் ஒரு மொபைலை வச்சு விளையாண்டிக்கிட்டு இருந்துச்சு. நான் அந்த சின்ன பிள்ளைகிட்ட இந்த மொபைலை கொடுப்பாப்பா அப்படின்னு, இந்த மொபைல் என்னது, 2 வயசு தாங்க இருக்கும், அந்த பிள்ளை சொல்லுகிற வார்த்தை இந்த மொபைல் என்னது, நான் கொடுக்க மாட்டேன், எங்களுது எங்களுது. எங்கிருந்து வருகிறது இந்த எண்ணம்? எனது, நான், எங்களது என்ற குறுகிய மனப்பான்மை நமக்குள்ளே வேகமாக வேரூன்றி விடுகிறதே. 2 வயதுக்குள்ள அந்த பிள்ளைக்கு அந்த எண்ணம், இது என்னது, இது என்னது. உண்மையாகவே சற்று ஆச்சரியமல்ல, அதிர்ச்சியோடு அந்த குழந்தையை பார்த்தேன். நான் என்ற எண்ணம் மேலோங்கி விடுகிறது, நாங்கள் என்ற எண்ணம் மேலோங்கி விடுகிறது, எங்களுடையது என்று மேலோங்கி விடுகிறது. குறுகிய மனப்பான்மை வேகமாக மேலோங்கி விடுகிறதை பார்க்க முடிகிறது. இன்றைய உலகம் வேகமாக அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட உலகத்தில்தான் இன்றைக்கு இந்த வழிபாட்டின் வழியாக இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்னவென்றால், நீங்கள் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, இந்த உலகம் உங்களுக்கானது அல்ல. இதை நிறைவேற புரிந்து கொள்வதே கிடையாதுங்க. இந்த உலகம் இப்படி தான் நடக்கும், இதை புரிந்து கொள்வதே கிடையாது. நான் உங்களை இந்த உலகத்திலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று இயேசு கூறுகிறார். இந்த உலகம் நமக்கானது அல்ல என்பதை உணர இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஒரு ஆசிரியை, அவர் அருட்சகோதரி, 1 மாதங்களுக்கு முன்பாக அவரை நான் பார்த்தேன். தனிப்பட்ட விதத்தில் பேசி கொண்டிருந்த போது அந்த சகோதரி மிகவும் உணர்வு பூர்வமாக இதை பகிர்ந்து கொண்டார். என்ன அப்படின்னா, ஃபாதர், 12 மாதங்களாக உழைக்காமலே சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறோம், வாங்கி கொண்டிருக்கிறேன். எனக்கு இது உடன்பாடுக்கு எட்ட மறுக்கிறது, இது சரியா என்று கூட எனக்கு தோன்றுகிறது. உண்மையிலேயே அந்த சகோதரியின் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள், இன்றைய இக்கட்டான சூழ்நிலையிலே ஒருபுறம் வேலை வாய்ப்பு இல்லை, ஒருபுறம் சாப்பாட்டுக்கே வழி இல்லை, வெளியில் போனால் நோய் தொற்று, அப்படியே நோய் தொற்றோடு வீட்டிற்கு வர முடியாது, மருத்துவமனைகள் நிரம்பி வழிகின்ற சூழல், இப்படி ஒரு பக்கம் அவலம் அவலம் அவலம், இன்னொரு பக்கம் எந்தவித ஊதியமும் அல்லது உழைப்புமே கொடுக்காமல் ஊதியம் பெறுகின்ற மக்களும் நம் நாட்டில் தான் இருக்கிறார். அந்த சகோதரி இடத்துல இப்படி சொன்னேன், உங்களால் முடிந்த அளவுக்கு சுற்றி இருக்கக்கூடியவர்களை பாருங்கள், எத்தனையோ ஏழைவாழ் மக்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு உதவி செய்து இந்த உணர்வுகளை நீங்கள் பெரிதாக்கி கொள்ளுங்கள். இந்த உணர்வுக்குள்ளே குறுகி போய்விட வேண்டாம், மாறாக சுற்றி இருக்கக்கூடிய மக்களை பாருங்கள், எவ்வளவோ மக்கள் ஏக்கத்தோடு இருக்கிறார்கள், தங்களுக்கு விடிவு கிடைக்காத என்ற ஏக்கத்தோடு இருக்கிறார்கள், அன்றைய நாள் எப்படி விடியும் என்று ஏக்கத்தோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவுங்கள் என்று அவரிடத்திலே சொன்னேன். ஒரு நாளிதழில் இப்படியாக ஒரு செய்தி, கடந்த வாரத்தில் ஒரு ஆசிரியர் இப்படி தான், வேலைக்கு போக முடியல, படிப்பு சொல்லி கொடுக்க முடியல, என்ன செய்வது என்று யோசித்தார். தானாகவே சொந்தமாக ஒரு ஆட்டோ வாங்கி அந்த ஆட்டோவிலே பயணிப்பவர்கள் இலவசம், யாருக்கென்றால் இந்த கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட இந்த மக்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து மருத்துவமனைக்கு செல்வதற்காக, அங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு செல்பவர்கள் என்று நிறைய பேர், பொது போக்குவரத்து இல்லாத இந்த சூழலிலே, அல்லல்பட்ட சூழலிலே அந்த நபர் முன் வந்து தன் கை காசை போட்டு இப்படியாக ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்படுகிற போது, இன்னும் மானுடம் சாகவில்லை, இன்னும் மானுடம் இத்தகைய நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இந்த உலகம் எங்களுக்கானது அல்ல என்ற ஆத்மார்த்தமான நம்பிக்கையை கொண்டிருக்கிறது என்றுதான் எனது மனதிலே பட்டது. இன்னொரு இளைஞர் தனது ஆட்டோவையே ஒரு மினி ஆம்புலன்ஸாக மாற்றி வைத்திருந்த, மக்கள் ஆக்சிஜனுக்காக அல்லல் படுகிற சூழலிலே இப்படி மக்கள் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தன்னால் முடிந்தளவிற்கு அவர் தன்னிடம் கிடைத்த அந்த வருவாயை கொண்டு இப்படிப்பட்ட ஒரு நல்ல சேவைகளெல்லாம் செய்யக்கூடிய மக்களும் நம் மத்தியில் தான் இருக்கிறார். இவர்களுக்கென்று பொண்டாட்டி இல்லையா, பிள்ளை இல்லையா, குடும்பம் இல்லையா, அவர்களுக்கென்று வேலை இல்லையா, அவர்கள் ஏன் இதெல்லாம் செய்ய வேண்டும், கிடைக்கக்கூடிய சொற்ப வருமானத்தை தங்களுக்கானது என்று வைத்து கொண்டிருக்கலாமே, ஏன் அவ்வாறு செய்யவில்லை. இந்த உலகம் நமக்கானது அல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் நமக்கானது அல்ல என்ற சிந்தனையைத்தான் இன்றைக்கு இந்த மனிதர்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்தவர்களே, இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகம் உங்களை வெறுக்கும், இந்த உலகத்திற்கானவர்கள் அல்ல நீங்கள், நீங்கள் இந்த உலகத்திற்கானவர்கள் அல்ல, நமக்கும் இந்த உலகத்திற்கும் அப்பாற்பட்ட தூரமான ஒரு தொடர்பு தான் உண்டு. எனக்கு இந்த வரி அதிகமாக பிடிக்கும். சப்பரம் வந்திருக்கிற போது குருவானவர் இந்த வரியை சொல்லிதான் ஜெபிப்பார், இந்த பவனி இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்துவதாக. சப்பரங்களை மந்திரிப்பதற்கு முன்பாக இந்த ஜெபம் சொல்லப்படும். மன்றாடுவோமாக. எங்கள் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவரும் அது அன்பு திருமகனுமான இயேசுவினுடைய அன்னையினுடைய இந்த சுரூபத்தை தாங்கி வருகிற இந்த பவனியிலே பங்கெடுக்கிற இந்த மக்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இந்த பவனி நினைவுபடுத்துவதாக. நாங்கள் இந்த உலகின் பார்வையிலே விண்ணக திருப்பயணிகள் என்பதை நினைவுபடுத்துவதாக. அருமையான ஒரு வாக்கியம், திருச்சபை அதிகமாக நமக்கு வலியுறுத்துகிற வாக்கியம். நாம் இங்கு நிரந்தரமாக இருந்துவிட முடியாது. இந்த உலகம் நிரந்தரமான உலகம் அல்ல, நிரந்தரமற்றது, நிலையற்றது என்பதை உணர இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த உலகமே நிரந்தரம் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே இப்படி வாழ்கிறவர்கள்தான் நிம்மதியாக வாழ முடியும். இப்படி வாழ்கிறவர்களால் மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு நிறைவை கண்டுகொள்ள முடியும் என்பதுதான் விவிலியம் நமக்கு சொல்லுகிற செய்தி. பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்தில் 3:20 இறை வார்த்தையில் பவுலடியார் இவ்வாறு சொல்லுவார், நமக்கோ விண்ணகமே தாய் நாடு, அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் கிறிஸ்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். விண்ணகமே நமக்கு தாய் நாடு. தமிழ்நாடு நமக்கு தாயகம் அல்ல, இந்த உலகம் நமக்கு தாயகம் அல்ல, மாறாக விண்ணகமே தாய் நாடு. எனவே அந்த விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில்தான் நாம் எல்லோரும் இருக்கிறோம் என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எடுக்கிற எல்லா வழிபாடுகளும் இதைத்தான் நமக்கு மையப்படுத்திய சிந்தனையை வழங்குகிறது. இந்த உலகிலே நாம் வீசா பெற்று கொண்டு வந்த பெரும்பாலும் பயணிகள்தான். இந்த பிறப்பிலே பயணம் தொடங்குகிறது, இறப்பிலே பயணம் நிறைவு பெற்று விடுகிறது. ஆனால் இந்த உண்மையை நாம் பல வேளைகளிலே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம், மறந்து விடுகிறோம். அதுதான் உண்மை. இந்த குறுகிய வாழ்வு என்பது ஒரு பயணத்திற்கு உட்பட்ட வாழ்வு என்றால் அது மிகையல்ல. பவுலடியார் இந்த பிலிப்பி நகர மக்களுக்கு சொல்லிய அதே செய்தி இன்றைக்கு நமக்கும் சொல்லுகிறார். விண்ணகமே நமக்கு தாய் நாடு, அங்கிருந்து தான் மீட்பராம் கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக வர காத்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த விண்ணகமான அந்த விண்ணக தாய் நாட்டை நோக்கிய பயணத்திலே நாம் நடக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வழிபாடு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. யோவான் செய்தி 17:14 இறைவார்த்தையில் இதே சிந்தனையைத்தான் நமக்கு ஆண்டவர் இயேசுவும் சொல்ல விரும்புகிறார். யோவான் செய்தி 17:14 இறைவார்த்தையில், உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன், நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. இப்போது உங்களுக்கு புரியும் ஏன் உலகம் நம்மை வெறுக்கிறது என்று. இந்த உலகம் நம்முடையது அல்ல, இந்த உலகத்திற்கானவர்கள் நாம் அல்ல, நமக்கு விண்ணகமே தாய் நாடு, அதை நோக்கிய பயணத்தில் இருக்கிறோம். எனவே இந்த உலக எண்ணங்கள் நமது எண்ணங்களாக இருக்க முடியாது, இந்த உலக சிந்தனைகள் நமது சிந்தனைகளாக இருக்க முடியாது. இந்த உலகம் பணத்தை மையப்படுத்திய வாழ்வு ஒன்றுதான் வாழ்வு என்று சொல்லிக் கொடுக்கும். அதிகாரத்தை குவித்து வைத்துக்கொள், அதிகாரத்தினாலே ஆட்டிப்படை என்று இந்த உலகம் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் இந்த உலகத்தின்படி நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்பதைத்தான் யோவான் செய்தியிலே இயேசு அழகாக சொல்லுகிறார். இந்த உலகம் பல வேளைகளிலே பல விஷயங்களை நமக்கு காட்டும், அது ஏற்புடையதாக கூட தோன்றும், அது நமது கண்களுக்கு உவப்பானதாக தோன்றும், களிப்பு ஊட்டுவதாக தோன்றும், வசீகரமானதாக தோன்றும். ஆனால் இது இந்த உலகத்திற்கானது, இந்த உலகத்திற்கானவர்கள் நாம் அல்ல என்பதை நாம் இன்றைக்கு உணர ஆண்டவர் அழைக்கின்றார். யாக்கோபு தனது திருமடல்ல 4:14 இவ்வாறு சொல்லுகிறார், 13:14 இறைவார்த்தை, இன்றோ நாளையோ குறிப்பிட்ட நகரத்துக்கு போய் அங்கே ஓராண்டு தங்கி வாணிகம் செய்வோம், பணம் ஈட்டுவோம் என சொல்லுகிறவர்களே சற்று கேளுங்கள். பணம்தான் வாழ்க்கை, துட்டுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொள்ளுகிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதே. நொடி பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள். ஆகவே அவ்வாறு சொல்லாமல் ஆண்டவருக்கு திருவுளமானால் நாங்கள் உயிரோடு இருப்போம், இன்னென்ன செய்வோம் என்று சொல்வதே முறை. யாக்கோபு இப்படி நமக்கு சொல்லி கொடுக்கிறார், இந்த உலகம் நமக்கு தாய் நாடு அல்ல, இந்த உலகத்திலிருந்து கொண்டு நாம் இதெல்லாம் சம்பாதிப்போம், நன்றாக வாழ்வோம், சுபிட்சமாக வாழ்வோம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படி சொல்வது முறையற்ற செயல். மாறாக கடவுளுக்கு விருப்பமானால் நான் இதையெல்லாம் செய்வேன், கடவுளுக்கு விருப்பமானால் இவற்றையெல்லாம் செய்வேன் என்று சொல்லுவதுதான் முறை. எனவே அந்த கடவுளின் கையில் ஒப்பு கொடுங்கள். ஏனென்றால் நாம் கடவுளுக்குரியவர்கள், இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்ற சிந்தனையைத்தான் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அதேபோல பிலிப்பி நகர மக்களுக்கு மீண்டுமாக பவுலடியார் இந்த சிந்தனையை சொல்லுகிறார். பிலிப்பியர் 3:8-14 வரையுள்ள இந்த இறைவார்த்தை, உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். இந்த உலக காரியங்கள் நமக்கு பெரிதாக தென்பட்டால் கிறிஸ்து நமக்கு பெரிதானவராக தென்பட மாட்டார். இந்த உலக ஞானம் பெரிதென நாம் கருதினால் கிறிஸ்து கொடுக்கிற மேன்மையான ஞானத்தை நாம் பெற முடியாது. கிறிஸ்து ஒப்பற்ற செல்வம் என்று ஏற்றுக்கொண்டால் இந்த உலக ஞானம் மடமையானது என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் இழப்பாக கருதினால்தான் கிறிஸ்துவை ஒப்பற்ற ஆதாயமாக கருதி கொள்ள முடியும். அவ்வாறு தனது மதம், தனது யூத சமயம் சமூகம் என்று ஓடிக்கொண்டிருந்த பவுலடியாரை தடுத்து ஆட்கொண்டு அதுவரைக்கும் உலக போக்கிலே ஓடிக்கொண்டிருந்தவர் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொண்டதற்கு பிறகு அவர் முன்பு கொண்டிருந்த எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறார். குப்பையாக கருதக்கூடிய மனநிலையை பெற்றுவிட்டார். எனவே இந்த பவுலடியார் நமக்கு ஒரு மிகப்பெரிய முன் உதாரணம். நாம் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கிறோம். விண்ணகமே நமக்கு தாய் நாடு. இந்த உலகம் வெறும் குப்பை. இந்த உலகம் தருகின்ற பாடங்கள், இந்த உலகம் தருகின்ற ஆசைகள், ஆசவாசங்கள், அல்லது இந்த உலகம் தருகின்ற பல்வேறு எண்ணங்கள், ஏக்கங்கள், இவையெல்லாம் நொடி பொழுதிலே தோன்றி மறையக்கூடியவை. அப்படிப்பட்ட தோன்றி மறையக்கூடியவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தால் இயேசுவை நாம் புறம் தள்ளுகிறோம் என்று தான் அர்த்தம். இயேசுவை நாம் ஆதாயமாக்கிக் கொள்ள இவை எல்லாவற்றையும் குப்பை என கருத வேண்டும். நாம் இந்த உலகத்திற்கானவர்கள் அல்ல என்ற சிந்தனையைத்தான் வளர்த்து கொள்ள இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். திருவெளிப்பாடு புத்தகம் 21:1 இவ்வாறு புதிய விண்ணகமும் புதிய மண்ணகத்தையும் எப்படி படைப்பது, இந்த உலகம் நமக்கானதல்ல, நாம் விண்ணகத்தை நோக்கியவர்கள் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்துவிட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது, அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். எனவே அவர் அவர்களுக்கு மக்களாயிருப்பார்கள், அவர் அவர்களின் கடவுளாயிருப்பார். இந்த உலகத்தை கை நிகழ்கிற போது ஆண்டவரே இறங்கி வருகிறார். புதிய விண்ணகத்தை மண்ணகத்தை உருவாக்குகிறார். ஆண்டவரின் மக்களாக நாம் மாறுகிறோம். ஆண்டவரே நமக்கு தந்தையாகவும் கடவுளாகவும் என்னாலும் இருப்பார். எனவே இந்த உலகத்தின் பார்வையில் இருக்கிற பல்வேறு இன்னல்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், இவையெல்லாம் தவிடி முடி ஆகின்றன. இதைத்தான் இந்த திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து ஆண்டவர் நமக்கு இந்த செய்தியாக சொல்லுகிறார். அவருடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்துவிட்டன. எப்பொழுது துன்பம் இல்லை, துயரம் இல்லை, வேதனை இல்லை, வருத்தம் இல்லை, எப்பொழுது இல்லை? இந்த உலகம் என்னுடையது அல்ல என்ற உணர்வுக்கு வருகிற போது மட்டுமே இந்த உணர்வுகளுக்கு நாம் நம்மையே கையளிக்கிறோம். துயரம் வேண்டாம், துன்பம் வேண்டாம், வேதனைகள் இருக்கக்கூடாது, சஞ்சலங்கள் இருக்கக்கூடாது என்று எண்ணுகிறோம். அதற்கு ஒரே தீர்வு, இந்த உலகம் எனக்கானது அல்ல. இந்த உலகத்திலிருந்து இயேசு என்னை தேர்ந்தெடுத்து விட்டார். இந்த உலகத்திலிருந்து இயேசு என்னை பிரித்தெடுத்து விட்டார். இந்த உலகத்திலிருந்து இயேசு என்னை தனிமைப்படுத்தி கொண்டார். இந்த உலகத்திற்கானவன் அல்ல நான் என்பதை உணர 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 இந்த பல்வேறு துயரங்கள், துன்பங்கள், வேதனைகள் நம்மை ஒருபோதும் விழத்தாட்டச் செய்ய முடியாது. அந்த சிந்தனையைத்தான் இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இறுதியாக ரோமை நகர மக்களுக்கு பவுலடியார் சொல்லுகிற செய்தி, ரோமை நகர மக்களுக்கு 5:5 இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. இந்த எதிர்நோக்கு, இயேசுவே நம் கடவுளாக இருப்பார், தந்தையே நம் கடவுளாக இருப்பார், நாம் அவரின் மக்களாக இருப்போம், புதிய விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைக்கக்கூடியவராக இருக்கிறார், இந்த உலகம் நமக்கானது அல்ல, இந்த உலகத்திலிருந்து நான் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டேன், விண்ணகமே நமக்கு தாய் நாடு, இந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூயாவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. பவுலடியாரின் நம்பிக்கை நமக்குமான நம்பிக்கை. அன்பார்ந்தவர்களே, இந்த நம்பிக்கையில் வாழ்ந்தவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவர்தான் இன்றைக்கு இந்த செய்தியை சொல்லுகிற, உலகத்திலிருந்து நான் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டேன், உலகத்திலிருந்து நான் உங்களை பிரித்தெடுத்து விட்டேன். அப்படி உலகத்தோடு தொடர்புடைய பிள்ளையாக இயேசு வாழவில்லை. அவருடைய அன்னை மரியா விண்ணகத்திற்கான அடையாளம், தூய ஆவியார் எப்பொழுது இறங்கி வந்தார் அன்னை மரியா மீது, இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று, இந்த உலகத்தின் பார்வையிலே அடிமைத்தனம் என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, யாருக்கும் நான் அடிமையாக இருக்க முடியாது என்று இந்த உலகம் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் அந்த நிலையை அன்னை மரியா ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு தூய ஆவியார் இறங்கி வருகிறார். அதேபோல இயேசுவின் மீது தூய ஆவியார் எப்பொழுது இறங்கி வந்தார்? இயேசு திருமுழுக்கு பெற்ற வேளையிலே தூயாவியார் இறங்கி வந்தார். அது ஏற்கனவே ஜோடிக்கப்பட்ட நிகழ்வு என்று நாம் நினைத்து கொள்ள முடியாது. மன்னக அடையாளங்களான அந்த சுய அடையாளங்கள் மேலோங்கி இருந்தன. திருமுழுக்கு யோவான்ட்டு நான் போய் திருமுழுக்கு பெறுவதா, என்னை விட அவர் வயதிலே முதிர்ந்தவராக இருந்தால் அவரே சொல்லியிருக்கார் இவரே மெசியா, இவருடைய விதியடிவாரை அவிழ்க்கக்கூடிய தகுதியற்றவன் என்று சொல்லியிருக்கிறார், இவரிடத்திலே நான் போய் எப்படி திருமுழுக்கு பெறுவது என்ற இந்த போராட்டம், மனப்போராட்டம் இயேசுவிற்கு அதிகமாகவே இருந்திருக்க வேண்டும். இப்படி இந்த மன்னக அடையாளங்களை இயேசு தனக்குள்ளே புதைத்து கொண்டதனால் அவர் இறங்கி சென்று திருமுழுக்கு பெற்ற வேளையிலே தூய ஆவியார் விண்ணக அடையாளம் இறங்கி வருகிறது, தந்தையின் அடையாளம் இறங்கி வருகிறது. இந்த மன்னக அடையாளங்கள், மன்னக ஆசைகள் எல்லாம் அடக்கப்படுகிற போது விண்ணகமே நம் மீது இறங்கி வரும். அதற்கு அன்னை மரியாவும் ஆண்டவர் இயேசுவும் மிகப்பெரிய வாழ்வு பாடங்கள். இயேசுவின் தோற்றமாற்றத்திலே இந்த நிகழ்வை தான் பார்க்கிறோம். தந்தையின் குரல் ஒளி, இவரே நண்பார்ந்த மகன், இவரிடத்தில் நான் பூரிப்படைகிறேன் எப்படி எப்பொழுது சொன்னார் என்று நாம் யோசித்து பார்க்கிற போது நமக்கு கிடைக்கிற இந்த பதில், அவர் திருத்தூதர் பேதுருவினுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுக்கவில்லை, எருசலேமுக்கு செல்ல வேண்டாம் என்று சொன்ன வார்த்தைகளுக்கு அவர் செவிமடுக்கவில்லை. இறங்கி செல்வோம் என்ற செய்திகளை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற போது தந்தையின் குரல் ஒலி கேட்டது. இந்த உலகம் நம்மை நடத்துகிற பாதையில் நாம் செல்லவில்லை என்றால் நாம் கடவுளின் குரலுக்கு செவிமடுக்கிறோம். கடவுள் நம் மீது இறங்கி வருகிறார், தூய ஆவியானவருடைய அடையாளம் இறங்கி வருகிறது, விண்ணக அடையாளம் நம் மீது இறங்கி வருகிறது, நாம் விண்ணகத்திற்கான மக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இயேசுவின் வாழ்விலே இது அதிகமாகவே நாம் பார்த்த அனுபவிக்கிற செயல்கள். கெத்செமனி தோட்டத்திலே இயேசு அவர் அந்த வியர்வை, இரத்த வியர்வை வியர்த்து கொண்டிருந்த போது, ஆண்டவரே இந்த துன்பக்கலம் என்னிடமிருந்து அகலாதா என்று இந்த மன்னக மனிதராக அவர் வேண்டிய அந்த சமயத்தில், எனது திருவுளம் அல்ல உமது திருவுளப்படியே ஆகட்டும் என்று அவர் விண்ணகத்தை சார்ந்திருந்த அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார். மன்னக இயல்புகளுக்கு அவர் தன்னை அடிமையாக்கி கொள்ளவில்லை. எனவேதான் ஒரு வானத்துதர் தோன்றி அவருக்கு ஆறுதல் தெரிவிக்கிறார், ஆறுதல் படுத்துகிறார். எனவே என்றைக்கு நாம் மன்னகத்திலிருந்து நம்மை துண்டித்துக் கொள்கிறோமோ, மன்னக அடையாளங்கள் எனது அடையாளங்கள் அல்ல என்று என்றைக்கு நாம் புரிந்து கொள்ளுகிறோமோ, அன்றைக்கு நாம் விண்ணக அடையாளங்களால் நிறைவு பெறுகிறோம். விண்ணக ஆசிரால் நாம் நிறைவு பெறுகிறோம். விண்ணக அருள் அடையாளங்கள் நம்மீது பொழியப்படுகிறது. நாம் விண்ணகத்திற்கான மக்கள், நாம் விண்ணகத்தையே தாய் நாடாக கொண்ட மக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட புரிதலைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு பெற அழைக்கிறார். இந்த உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்தார். இந்த உலகம் வெறுப்பதை ஒரு பெரிய விஷயமாக கருதுவோம். இந்த உலகத்திலிருந்து நாம் தேர்ந்தெடுத்து விட்டோம், கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்து விட்டார் என்ற உணர்விலே வாழ பழகிக்கொள்வோம். இந்த உலகத்தோடு ஒட்டி வாழ கடவுள் நம்மை அழைக்கவில்லை. இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை விழத்தாட்டும், ஆனால் விண்ணக காரியங்களை, விண்ணக அடையாளங்களை அதிகம் அதிகமாக தியானிக்க, அதிகம் அதிகமாக நம் வாழ்விலே அவற்றை குறித்து யோசிக்க தியானிக்க செய்கிற போது ஆண்டவரின் ஆசி நம்மை வலுப்படுத்தும். அன்னை மரியாவை திடப்படுத்திய அதே ஆவியானவர், ஏசு ஆண்டவரின் நுழைந்த தூய ஆவியானவர், தந்தையாம் இறைவன், வான தூதரின் பராமரிப்பு பாதுகாப்பு நமக்கும் கிடைக்கும். அத்தகைய உயர்வான விண்ணக பேறு பலன்களால் ஆசிரால் நிரப்பப்பட தொடர்ந்து இத்திருப்பலியில் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். கடவுள் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமேன்.